إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்ட வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவுடைய தலைப்பாக அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு ஒவ்வொரு காலமும் பலவிதமான சோதனைகளை கொடுத்து சோதித்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அந்த சோதனைகளை அழகான முறையில் எதிர்கொண்டார்கள், வழிகாட்டினார்கள், மக்களை அல்லாஹின் பக்கம் நல்வழிப்படுத்தினார்கள், வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். அதேபோன்று பலவிதமான போராட்டங்களும் யுத்தங்களும் நடந்திருக்கிறது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான ஒரு காலம். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நசுக்குவதற்காக அழிப்பதற்காக வேண்டி பலவிதமான யுத்தங்கள், போராட்டங்கள், சூழ்ச்சிகள், சதிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, நடைபெற்றிருக்கிறது. அவைகளுடைய விளைவுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஆயுதத்தின் மூலம் யுத்தம் செய்தார்கள், போராடினார்கள், ஆனால் தோல்வி கண்டு போனார்கள். அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை. முஸ்லிம்களோட உணர்வுகளோடு விளையாடினார்கள். முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய, முஸ்லிம்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய விடயங்களோடு விளையாடி பார்த்தார்கள். அதிலேயும் தோற்று போனார்கள். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தினார்கள். அசிங்கமாக பேசினார்கள். நமக்கு விருப்பமான பூமி கஅபத்துல்லாஹை பற்றி அசிங்கமாக வரைந்தார்கள். அசிங்கமான முறையில் பல விடயங்களை வரைந்து அசிங்கமான விடயங்களை சொல்லியிருந்தார்கள். முஸ்லிம்களுடைய உணர்வுகளை லேசாக, இமோஷனை தட்டி இழுக்கக்கூடிய விடயங்களில் விளையாடி பார்த்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ரொம்ப அமைதியாக இருந்தார்கள்.
ஆனால் அவருடைய நோக்கம் இஸ்லாத்தை எப்படியாவது உலகை விட்டு இல்லாமலாக்க வேண்டும் என்ற பலவிதமான திட்டங்கள், சூழ்ச்சிகள். அதில் உலமாக்கள் சொல்கிறார்கள், நானும் நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, நானும் நீங்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் அரபியிலே சொல்வார்கள் அல் ஹஸ்ஸுல் ஃபிக்ரி, சிந்தனை ரீதியான போராட்டம். ஆயுதத்தின் மூலமாக நம்மை தாக்குவது கிடையாது, சிந்தனா ரீதியாக முஸ்லிம்களை பலகீனப்படுத்தி, முஸ்லிம்களை பிரித்து, முஸ்லிம்களை கோழையாக்கி, முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக காட்டி, இப்படியான ஒரு சூழலில் முஸ்லிம்களை பலகீனமடைய செய்து முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கும் எதிரான வெற்றி அடைய பார்க்கிறார்கள். சிந்தனா ரீதியான போராட்டம் அதில் ஒன்றுதான் அன்பானவர்களே. இன்றைய காலத்தின் நவீன சவால்களில், பிரச்சனைகளில் ஒன்றான இஸ்லாமோபியா, இஸ்லாத்தை பற்றிய அச்சம், இஸ்லாத்தை பற்றிய பயத்தை முழு உலகத்துடைய மக்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதித்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற வார்த்தையை சொன்னதும் ஒரு விதமான பயம், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியில். அது எந்த மதமாக, கோட்பாடாக, கொள்கையாக இருக்கலாம், இஸ்லாம் முஸ்லிம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஒரு விதமான பயம், ஒரு அச்சம், ஒரு பீதி ஏற்படக்கூடிய அளவுக்கு சிந்தனை ரீதியான முயற்சிகள் உலகளாவிய மட்டத்தில் மிக பரந்த அளவில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒரு இண்டஸ்ட்ரியாக, இது இன்றைய உலகத்தில் ஒரு வர்த்தகமாக, ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக, பணம் ஈட்டக்கூடியதாக, ஒரு பொருளாக முஸ்லிம்கள் என்ற வார்த்தையை கேட்டவுடன் முஸ்லிம் அல்லாதவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல மில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகளில் வியாபித்து நிலை பெற்றுள்ள இந்த நோய் சமீப காலமாக நம்முடைய நாட்டிலேயும் தொற்றிருக்கிறது. நம்மோடு நல்லா இருந்த, நம்மோடு அண்டை வீடுகளில் என்னுடன் சேர்ந்து படித்த என்னுடைய நண்பன் என்னை பார்க்கும் பொழுது அச்சத்தோடு பார்க்கிறான். என்னோடு வியாபாரம் செய்த வியாபார தோழன் என்னை பார்க்கும் பொழுது அச்சத்தோடு பார்க்கிறான். என்னுடைய வாகனத்தில் பிரயாணம் செய்த பிரயாணிகள் நம்முடைய வாகனத்தில் போவதற்கு பயப்படுகிறார்கள். ஒரு அச்சமான ஒரு சூழலை இந்த வியாபாரம் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளைவுகள் ஏராளம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, அரசியல் லாபங்கள் இருக்கிறது, பொலிட்டிக்கல் எஜெண்டா இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பொலிட்டிக்கல் அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இவைகளை பயன்படுத்துகிறார்கள். உள்நாட்டில் வெளிநாட்டில் இதுக்கு பெரிய ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களை பற்றிய அச்சத்தை முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்தில் போடக்கூடிய மிக பிரச்சாரமான மிகப்பெரிய ஒரு பிரச்சார உத்திதான் தீவிரவாதம், பயங்கரவாதம், அடிப்படைவாதம் போன்ற வார்த்தைகளை ஆழமாக அவருடைய உள்ளத்தில் வேரூன்றி போயிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டிய பல முயற்சிகள், பல முயற்சிகள், திரைப்படங்கள் தயாரிப்பு செய்கிறார்கள் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, முஸ்லிம்கள் அதில் தீவிரவாதிகளாக, கொடுமைக்காரர்களாக, அநியாயக்காரர்களாக சித்தரிக்கக்கூடிய கதாபாத்திரங்களை உள்ளடக்கிய பல நாடகங்கள், சீரியல்கள், திரைப்படங்கள் முழு உலகளையும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பவர்கள் முஸ்லிம்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான், மூர்க்கமானவர்கள், கொலை செய்பவர்கள், அநியாயக்காரர்கள் என்ற உணர்வை முழு உலகத்திலேயும் ஏற்படுத்தி வருகிறார்கள். அது சினிமாக்களின் மூலமாக, டிவி நிகழ்ச்சிகளின் மூலமாக, அரசியல்வாதிகளுடைய பேச்சுகளின் மூலமாக, அரசியல்வாதிகளுடைய இன்டர்வியூகளின் மூலமாக, பலவிதமான முயற்சிகள் மூலமாக உலகத்தில் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பற்றிய ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயங்கரமான உணர்வை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள், வெற்றி கண்டிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டி அவர்கள் பாவிக்கக்கூடிய நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குது. அவைகளை சொல்லி அவர்களுடைய மனதை மாற்றி வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் நம்முடைய நாட்டிலேயும் அந்த நோய் உருவாக இருக்கிறது. அழகான ஒரு வார்த்தை, ஷரியா, ஷரியாவுடைய வார்த்தை, நம்முடைய அனைத்து காரியங்களும் மார்க்கத்துக்கும் அடிப்படையில் மார்க்கம் சொன்ன பிரகாரம் ஷரீஅத் சொன்ன பிரகாரம் செய்கிறோம் என்ற அழகான ஒரு உணர்வு இருக்கிறது. ஷரீஅத் நம்ம இதை விட்டுக் கொடுத்தாலும் ஷரீஅத்தை மார்க்கத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஷரீஅத் என்ற வார்த்தையை, ஷரீஅத் என்றால் அது கொலை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, ஷரீஅத் என்றால் கழுத்தறுப்பது என்ற வார்த்தை, ஷரீஅத் என்றால் கையை வெட்டுவது என்ற அர்த்தம், ஷரீஅத் என்றால் கல்லறிந்து கொள்வது என்ற அர்த்தங்களை, வியாக்கியானத்தை, வரைவிலக்கணங்களை கொடுத்து ஷரீஅத் என்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க எப்படி வாழ்றீங்க? ஷரீஅத் படி வாழ்றோம் என்றால் கேட்டவுடன் பயம். ஷரீஅத் படி வாழ்றதா இருந்தால் நீங்க எங்களை கொலை செய்யணும், எங்களை கழுத்தை வெட்டணும், கல்லறிந்து கொள்ளணும் போன்ற தவறான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் ஷரீஅத் என்ற வார்த்தைக்கு. அன்பானவர்களே, நாம் யாரும் போய் ஷரீஅத் என்ற வார்த்தை இப்பொழுது சொல்லுவோமாக இருந்தால் கேட்பாங்க, ஷரீஅத் என்றால் கழுத்தை வெட்டுறதா, கையை வெட்டுறதா, கல்லிருந்து கொலை செய்வதா, இது போன்ற வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையை இந்த இஸ்லாமோபியா, இஸ்லாத்தை அச்சுறுத்தக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வியாபாரிகள், நிறுவனங்கள், இப்படியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ஷரீஅத் என்ற வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிவாயல்களை பற்றி பேசுகிறார்கள், பள்ளிவாயல் அது தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய, ஆயுத பயிற்சி கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. இலங்கையிலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏன் இந்த பள்ளிவாயல், ஏன் 3000 பள்ளிவாயல், 2 மில்லியன் முஸ்லிம்கள் இருப்பதற்கு ஏன் 3000 பள்ளிவாயல், 20 மில்லியன் இருக்கக்கூடிய நமக்கு 10,000 பன்சலைகள், 10,000 மதஸ்தலங்கள் இருக்கிறது என்றால் 2 மில்லியன் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் 3000 பள்ளிவாயல்கள், பள்ளிக்குள்ளால் என்ன நடக்கிறது என்ற ஒரு சிந்தனையை பலருக்கும் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள். ஏன் பள்ளிவாயல் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், கதைக்கிறார்கள், பிரபலமான இடங்களில் மிக பிரசித்தி ஓபனாக சொல்கிறார்கள், ஏன் பள்ளிவாயல், பள்ளிவாயலுக்குள்ளால் தீவிரவாதம் நடக்கிறது, ஆயுத பயிற்சி நடக்கிறது, அங்கேதான் நம்மை கொலை செய்வதற்காக வேண்டி மிம்பர்களில் தக்குதுல் முஷ்ரிகீன், முஸ்லிம்களை கொள்ளுங்கள், காபிர்களை கொள்ளுங்கள் என்று அங்கதான் உபன்யாசம் தேசனாவ செய்யப்படுகிறது என்று பள்ளியை பற்றி மோசமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போங்க, அங்க போனால் ஜும்மா நாள் நடக்கும், ஒருவர் இருந்து மிம்பரில் இருந்து பயான் சொல்லுவார், அந்த பயானை கேளுங்க, அவர் ஓதக்கூடிய வார்த்தை எங்களை கொல்லுங்கள், எங்களை துவம்சம் செய்யுங்கள் என்று வெட்டி கொலை செய்யக்கூடிய வார்த்தைகளை தான் சொல்கிறார்கள் என்று பள்ளியை பற்றி ஒரு தவறான கருத்தை விதைத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் பள்ளி, ஏன் இவ்வளவு பள்ளி வாயல், நமக்கு மத்தியிலும் ஒரு சில சந்தேகம் இருக்கலாம், ஏன் இவ்வளவு பள்ளி தேவை, யாராவது ஒரு நன் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஒருவர் ஏன் உங்களுக்கு ஒரு பள்ளி வாயல் தேவை என்று கேள்வி கேட்டால் சில வேளை நாம் பதில் சொல்வதற்கு நாமே சிரமப்படுகிறோம் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தாராளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவர்கள் நம்முடைய மார்க்கத்துடைய சில விடயங்களை எடுத்து அதை பெரிதுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இஸ்லாமிய திருமண சட்ட திட்டங்கள். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அன்பானவர்களே, சில வேளை நாமும் இதற்கு துணையாக போகலாம், சில வேளை நாமும் இது சரிதானே, இது சொல்லக்கூடிய இது சரிதானே என்று தலையசைத்து இருக்கலாம். இஸ்லாமிய திருமண சட்ட திட்டங்கள் குறைந்த வயதுடைய, ஆக குறைந்த வயது எத்தனை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஷரியத்துடைய, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் பருவ வயதை அடைந்தால் இஸ்லாத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் ஆர்வம் ஊட்டப்படவில்லை. ஆனால் அந்த அனுமதியை வைத்து இஸ்லாம் என்பதில் சிறார்களை, சிறு குழந்தைகளை, பாடசாலை பைகளை சுமக்க வேண்டிய குழந்தைகளை, குழந்தைகள் குழந்தைகளை சுமக்க வேண்டிய குழந்தைகளாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு மூர்க்கமான மார்க்கம் என்று நம்மை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யார், சிறுவயது திருமணத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடம் கேட்டால் ஏன் நபி அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சிறுவயதில் திருமணம் முடித்தார்கள் என்று கேட்டால் நம்மிடம் பதில் கிடையாது. இதை வைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய வழிகாட்டி ரோல் மாடல் நபி அவர்களே ரொம்ப அசிங்கமான ஒரு மனிதர், சிறுவயது குழந்தைகளை திருமணம் முடித்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்த ஒரு மூர்க்கமானவர், என்று பிரபலமான முறையில் பேசுகிறார்கள். ஆனால் இதை கேட்கக்கூடிய, இதை உள்வாங்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம் என்றால் இஸ்லாம் என்றால் இதுதான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் சொல்கிறேன். அமெரிக்காவிலோ ஐரோப்பிய கண்டத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் அல்ல, நம்முடைய நாட்டில் நமக்கு எதிராக சொல்லப்பட்ட முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளும் தவறான விடயங்களையும் தான் சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, இலங்கை முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய புண்ணிய பூமிகளை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள். நம்முடைய கூரகலையாக இருக்கலாம், நம்முடைய தீகவாப்பியாக இருக்கலாம், நம்முடைய இன்னொரு அண்ண புனித பூமிகளை முஸ்லிம்கள் இந்த நாட்டில் ஆக்கிரமித்து அவைகளை கைப்பற்றிருக்கக்கூடிய மோசமானவர்கள். நம்முடைய ஊரை, நம்முடைய நாட்டை, நம்முடைய புனிதமான இடங்களை அபகரித்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். சொல்லும் பொழுது முஸ்லிமா நம் பத்திரமாக இருக்கணும், நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்முடைய புனித பூமிகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாட்டில் 1000 வருடத்துக்கு மேல் வாழ்கிறோம். 1000 வருடத்துக்கு மேல் வாழ்ந்த வரலாறு சான்றுகள் நமக்கு இருக்கிறது. நாம் எந்த ஒரு பூமியையும் கைப்பற்றியது கிடையாது, எந்த ஒரு புண்ணிய பூமியையும் நாம் கைப்பற்றியது கிடையாது. நம்முடைய அரசு முன்னாள் வாழ்ந்த அரசர்கள் முஸ்லிம்கள் நடந்து கொண்ட அழகான குணத்தின் மூலமாக அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய காணி பூமிகள் நாட்டில் ஏராளம் இருக்கிறது. அரசர்கள் வழங்கிய வெகுமதிகளாக கொடுக்கப்பட்ட அந்த காணி பூமிகளுக்கு சொந்தக்காரர்களை தவிர எந்த ஒரு பூமியையும் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் கைப்பற்றுவது கிடையாது. இவைகளை தெரிந்திருக்கணும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்மை பற்றி இந்த நாட்டில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நோய், இஸ்லாத்தை பற்றி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் அந்த பட்டியலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அவருடைய மதஸ்தலங்கள், புண்ணிய பூமிகளை கைப்பற்றிய மோசமானவர்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதில் ஒரு மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. வெஸ்டர்ன் மீடியா இதில் மிகப்பிரமாணமான ஒரு பங்களிப்பை செய்து வருகிறது. அதே போன்று சமீப காலமாக இலங்கையிலையும் சோசியல் மீடியா முதல் மாஸ் மீடியா வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை, இந்த முஸ்லிம்களை பற்றிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதில் மிக வெற்றி கண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் குற்றம் செய்தால் அதுக்கு பேரு தீவிரவாதம், டெரரிசம். முஸ்லிம் அல்லாத ஏனைய சகோதரர்கள் குற்றம் செய்தால் அதுக்கு பேர் கிரைம்ஸ், அது குற்றம். நம்முடைய சகோதரர் யாராவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டால் அதற்கு மதத்தை பேரை சொல்லி, மார்க்கத்தை பேரை சொல்லி விளம்பரப்படுத்துவது கிடையாது, செய்தி வாசிப்பது கிடையாது. ஏனையவர்கள் மாட்டிப்பட்டால் செய்தி வாசிப்பது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சகோதரர் ஒரு குற்றம் செய்துவிட்டார், ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் முஸ்லிம் என்ற பெயர், இஸ்லாம் என்ற பெயரை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். மீடியா ஊடகம் மிகப்பெரிய தாக்கத்தை இதில் செலுத்தி வருகிறது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ பத்திரிகையாக இருக்கலாம், நியூஸ் சேனல்களாக இருக்கலாம், சமூக ஊடக வலைத்தளங்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய தவறை இஸ்லாத்துடைய தவறாக பிரசுரித்து வருகிறது. அன்பானவர்களே, தீவிரவாதமாக இருக்கலாம், ஐசிஸ், ஐஎஸ், ஐஎஸ் என்ற இந்த முஸ்லிம்களுக்கு முரண்படக்கூடிய, இஸ்லாத்துக்கு முரண்படக்கூடிய, உலமாக்கள் ஒட்டுமொத்த கருத்தில் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று முழு உலகளாவிய பத்வாக்கள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பற்றி இலங்கையிலும் இதில் அங்கத்துவம் இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்கள் போயிருக்கிறார்கள், இலங்கையின் பிரான்ச் இருக்கிறது. இது போன்ற பயத்தை இலங்கை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? அங்கு உள்ளவர்களுடைய தொடர்புள்ளவர்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சமீபத்தில் அவர்கள் சொன்ன ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த நாட்டை முஸ்லிம்கள் வெகு சீக்கிரத்தில் கைப்பற்றப் போகிறார்கள். கேட்பதற்கு சில வேலை அழகாக இருக்கலாம். எப்படி சொல்கிறார்கள்? முஸ்லிமுடைய வளர்ச்சி அது வேகமான ஒரு வளர்ச்சி, அவருடைய விகிதாசாரம், வளர்ச்சியுடைய விகிதாசாரம் நம்மை விட கூடுதலாக இருக்கிறது. இன்னும் 50 வருடத்தில், இன்னும் 100 வருடத்தில் இந்த விகிதாசாரத்தில் அவர்கள் செல்வார்களாக இருந்தால் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஷரியத்துடைய சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வருவார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஷரியத்துடைய சட்டம் தான் இருக்கிறது என்ற பயத்தை நிறுவி வருகிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, குரானுடைய வார்த்தைகள், யுத்த களத்தில் இறங்கிய வார்த்தைகளை பொதுவாக பாவித்து வருகிறார்கள். யுத்த களத்தில் எதிரிகளை சந்தித்தால் அந்த இடத்தில் அவர்களோடு யுத்தம் செய்யணும், போரிடணும் என்ற வசனங்களை, வார்த்தைகளை பொதுவான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள், வார்த்தைகள் பாருங்கள், நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. குர்ஆனை தடை செய்வோம், இது நம்மை கொலை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு நூல், ஒரு புத்தகம், ஒரு வேதம் என்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியம், ஒரு வகையில் ஒரு கவலையாக இருக்கலாம், குர்ஆனை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு கூட இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான விருப்பு பிரச்சாரம் இலங்கையில் மிக வேகமாக நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் வளர்ந்து வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஹலாலுடைய உணவு, நம்முடைய உணவை சாப்பிட்டார்கள், நம்முடைய உணவை உட்கொண்டார்கள், ஹலாலான உணவை வாங்கி சாப்பிட்டார்கள். ஆனால் இன்று ஹலாலான உணவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலாலான உணவு என்றால் அது இறைவனுக்கு படைக்கப்பட்ட, இறைவனுக்கு பூஜை செய்யப்பட்டது உணவு, அதை நாம் சாப்பிட முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய ஹலாலான உணவை உட்கொண்டவர்கள், நம்முடைய ஹலாலான அறுவை பிராணிகளை ருசித்து சாப்பிட்டவர்கள் இப்ப யோசிக்கிறாங்க, ஹலால் என்றால் அது இறைவனுக்கு அல்லாவுக்கு பூஜை செய்யப்பட்டது, அல்லாவுக்கு படைக்கப்பட்டது, அதை நாம் வாங்கக்கூடாது. இப்படியான ஒரு தப்பான அபிப்பிராயம். இஸ்லாமிய வங்கி முறைகள், இஸ்லாமிய வங்கி முறை இதை இன்றைக்கு நேற்று வந்திருக்குது, ஆனால் முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் இப்படி இருக்கலையே. இஸ்லாமிய வங்கி முறையாக இருக்கலாம், ஹலால் உணவாக இருக்கலாம், இது போன்ற விடயங்களை ஒரு தவறாக சித்தரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய ஆடை, இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட் மிக பிரதான ஒரு கருப்பொருள் பேச்சு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒன்றுதான் முஸ்லிம்களுடைய ஆடைகள். கேட்கிறார்கள், 30-40 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஆடைகளை நாம் காண்பது கிடையாது, இப்பொழுதுதானே வந்திருக்கிறது என்று சொல்லி முஸ்லிம்களை இது போன்ற சின்ன சின்ன விடயங்களை வைத்து முழு முஸ்லிம்களையும் இரண்டாக பிரித்து பேசுகிறார்கள். இந்த பேச்சு அநேகமான இடத்தில் எடுபட்டிருக்கிறது, இதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. சொல்கிறார்கள், நாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களோடு எதிரானவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நல்லவர்கள். எந்த முஸ்லிம் தெரியுமா? சாம்பிரதாய முஸ்லிம். அவர்கள் யார்? நாங்களும் அவர்களும் உண்டா சாப்பிடும், ஹலால் விஷயத்தில் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், இஸ்லாமிய ஆடை விஷயத்தில் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், இஸ்லாமிய வியாபார முறையில் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், சர்வசாதாரணமாக நம்மோடு சேர்ந்து கலந்து கரைந்து வாழ்பவர்கள் சாம்பிரதாய முஸ்லிம். இவர்களுக்கு எங்களோடு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யார் ஹலால் வேணும், யார் இஸ்லாமிய ஆடையை என்னுடைய ஆடையாக எடுக்கணும், இஸ்லாமிய வங்கி முறைகளோனும் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் வேணுமின்றி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இவர்களுக்கு சீழ்குத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்தவாத முஸ்லிம்கள், அடிப்படைவாதிகள், மூலதர்மவாத முஸ்லிம்கள். அன்பானவர்களே, இந்த பெயரை குத்தி இலங்கை முஸ்லிம்களை ரெண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, இஸ்லாத்துடைய கண்ணியம், இஸ்லாத்துடைய கடமைகளுக்கு, இஸ்லாத்துடைய சின்னங்களுக்கு கௌரவம் அளிக்கக்கூடிய முஸ்லிம்களை இரண்டு விதமாக பிரித்து இவர்கள் அடிப்படைவாதிகள், இவர்கள் நல்லவர்கள் என்ற இருவிதமான கோணத்தில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு நோய், இது ஒரு பயங்கரமான ஒரு நோய். அன்பானவர்களே, இது நீடிக்குமாக இருந்தால் இஸ்லாத்துடைய அழகான எந்த ஒரு செயல்பாடுகளையும் தைரியமாக செய்வதற்கு முடியாத ஒரு நிலைமை இந்த நாட்டில் உருவாகிவிடும். அன்பானவர்கள், இன்னும் ஏராளமான சின்ன சின்ன விஷயங்கள் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தக்கூடிய, தவறாக சொல்லக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. இதன் வெளிப்பாடுதான் ஒரு மோசமான ஒரு விளைவு இந்த நாட்டுடைய நிலம், இந்த சூழல் இருந்து வருகிறது. விடுமுறை காலம் சொல்கிறோம், விடுமுறைக்கு எங்கேயும் யாரும் போக வேணாம், ஏன்? இதனுடைய தாக்கம் வெளிப்பாடு இருக்கிறது. அன்பானவர்களே, சாதாரணமாக மனிதனுக்கு நடக்கக்கூடிய தவறுகளை முஸ்லிமுடைய, இஸ்லாத்துடைய தவறாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு நிலைமை சமீப காலமாக உருவாக இருக்கிறது. பள்ளிவாயுடைய தாக்குதல், முஸ்லிம்களுடைய தாக்குதல், முஸ்லிம் வியாபார தலங்களுடைய தாக்குதல் இதன் எதிரொலியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஆனால் உண்மை யதார்த்தம் எதுவா என்று நாம் யோசித்து பார்த்தால் அதில் ஒரு சில நம்முடைய பலகீனங்கள், ஒரு சில நம்முடைய குறைகள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த குறை கிடையாது. ஒரு சில நம்மில் சிலர் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துடைய தவறாக சித்தரிப்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவர்கள் இந்த இஸ்லாமோபோபியாவின் மூலமாக, இஸ்லாத்துடைய பயத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் திணிப்பதின் மூலமாக ஒரு சில வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான், முஸ்லிம்களை இரண்டு விதமாக மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் தைரியம் இழந்து மனமுடைந்து கோலைகளான ஒரு சமுதாயம் சொல்லிட்டாங்க. இது கூட நம்முடைய நாட்டில் வாழையிலமோ நமக்கு தெரியாது. நாமும் இந்த நாட்டில் முஸ்லிம்கள், நானும் ஒரு இலங்கையன், நானும் ஒரு இலங்கை முஸ்லிம் என்ற ஒரு நிலைமை உள்ளத்திருந்து போய் பலவீனப்பட்டு கோலைகளான ஆன ஒரு கூட்டம். இதை அவர்கள் விரும்புகிறார்கள், அப்சைட் டவுன் என்று சொல்கிறார்கள். நம்முடைய வீட்டில், என்னுடைய வீட்டில் அவர்கள் வேலைக்காரர்களாக வரணும், நாம் சொன்னதை அவர்கள் கேட்கணும், நம்முடைய என்னுடைய அவருடைய கடிவாளம் நம்முடைய கரங்கள் இருக்கணும். அப்படியான கோலைகளாக அவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தால் இந்த பிரச்சனையும் கிடையாது என்ற நிலைக்கு நம்முடைய முஸ்லிம் சிலரை தள்ளியிருக்கிறார்கள். இரண்டாவது கூட்டம், இதுதான் ஒரு சிக்கலான ஒரு பயங்கரமான நுழைவு. நிதானம் இழந்து, பொறுமை இழந்து, தன்னுடைய மார்க்கத்துடைய வரையறையை மீறி அநியாயம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்களை ஆக்க வேண்டும் உணர்வுகளை தூண்டி பொதுவாக அவர்களை கொலைக்காரர்களாக சித்தரித்து காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் நம்முடைய இந்த நாட்டு முஸ்லிம்கள் இவ்வளவு நடந்தும் அநியாயக்கார செயல்கள் இதுவரையும் ஈடுபட்டது கிடையாது. அவர்கள் நமக்கு அடித்தால் அடித்தவனை அடிப்பதற்கு மார்க்கத்தில் வரையறை இருக்கிறது. கிதாபு சியான் என்ற ஒரு பாடம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. தற்காப்பு, அவன் உன்னை அடித்தால் நீ எப்படி அடிக்கணும், அவனுடைய பொருளை கைப்பற்ற வந்தால் உன்னை உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொள்ள அழகான மார்க்கம் சொல்லித்தந்த அழகான வழிமுறைகள் இருக்கிறது. இதுக்கு அப்பால் அவர்கள் யோசிக்கிறார்கள், பொதுவாக முஸ்லிம்களை உணர்வுகளை தூண்டி முஸ்லிம் அல்லாதவர்களை தாக்கணும், அழிக்கணும், பட்ட வைக்கணும், கொலை செய்யணும் என்ற உணர்வை தூண்ட பார்க்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் ஆக இருக்கலாம், இன்னொரு அண்ண நாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் குழுக்களாக இருக்கலாம், அங்கே விற்று கண்டார்கள், இலங்கையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமையை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாக்கணும். மூன்றாவது ஒரு கூட்டம் தான் அன்பானவர்களே, நிதானமாக தூளை யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இத்துணை அம்சங்கள் நடந்தும், இத்துணை விடயங்கள் இந்த நாட்டில் நடந்தும் நம்முடைய சகோதரர்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள். அவர்களை ஐந்து விதமாக பார்க்கலாம். அஞ்சு அஞ்சு கோணங்கள் இருக்கிறார்கள். ஒன்று சப்போர்டர்ஸ், இவ்வளவு நடந்து முஸ்லிம்களை விளங்கி ஆதரவு செய்யக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்காக இந்த குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது சிம்பத்தி உள்ளவர்கள், அனுதாபம் தெரிவிக்கக்கூடியவர்கள், ஆனால் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க முடியாது, ஆனால் அனுதாபப்படுகிறார்கள், கால் பண்ணி பேசுகிறார்கள், இப்படி நடந்திருக்க கூடாது சொல்கிறார்கள், கவலையாக இருக்கிறது என்று பேசக்கூடிய அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வர்க்கத்தினர். மூன்றாவது நியூட்ரல் மொடரேட், நடுநிலைமையாக இருக்கிறார்கள், அடிப்பதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அடிக்காமல் இருப்பதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நடுநிலைமையாக வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள். நான்காவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், கடுமையானவர்கள், முஸ்லிம்களுக்கு அடி வாங்கப்பட்டால், முஸ்லிமுடைய சொத்துடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டால் சந்தோஷமடையக்கூடிய கடும் போக்காளர்கள், அவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஐந்தாவது தான் ஆன்டி முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்து கடுமையான தாக்குதல் தொடுக்கக்கூடிய அந்த வர்க்கத்தினரும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அஞ்சு வர்க்கத்திலையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது கூட்டத்தாருக்கு மத்தியில் நாளையும் அஞ்சையும் கொண்டு வரதுக்கு. அன்பானவர்களே, அனுதாபம் உள்ளவரை ஆதரவாளராக கொண்டு வரணும், நியூட்ரலாக இருக்கக்கூடியவரை அனுதாபம் உள்ள நிலைக்கு கொண்டு வரணும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கடும் போக்காளரையும் எதிர்ப்பாளரையும் நடுநிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பாரிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் அன்பானவர்களே மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு தீவிர பிரச்சாரம் இப்படியே போவமாக இருந்தால் இந்த இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், சிம்பத்தி நிலையில் இருக்கக்கூடிய, அனுதாபம் தெரிவிக்கக்கூடியவர்கள் மேல் பக்கத்துக்கு போயிடுவார்கள். ஒன்று மொடரேட்டுக்கு போவார்கள் அல்லது கடும் போக்குவரத்துக்கு போவார்கள் என்றால் நம்முடைய இருப்பிற்கும் நம்முடைய மானத்திற்கும் நம்முடைய பள்ளி வாயிலுக்கும் நம்முடைய வியாபாரங்களுக்கும் கடும் அச்சுறுத்தலான ஒரு நிலைமை இருப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, நம்முடைய அண்டை வீட்டாராக இருந்த நம்முடைய முஸ்லிம் அல்லாதவர்கள், நம்முடைய டிரைவராக இருந்தவர், வியாபார பார்ட்னராக இருந்தவர், ஆசிரியராக இருந்தவர், ஆசானாக இருந்தவர், மாணவராக இருந்தவர், இவ்வளவு காலம் தொடர்பில் இருந்தோம், இஸ்லாத்தை பற்றி இப்பயாது இஸ்லாத்துக்கு பக்கம் அழைப்பது கிடையாது, இஸ்லாத்துடைய அழகை சொல்லி இருக்கிறோமா? இஸ்லாத்தின் பக்கம் உள்ள குறைகளை, தவறான எண்ணங்களை, கருத்துக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த அமைப்பில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கவுண்ட் இஸ்லாமோபோபியா, இந்த இஸ்லாமிய பயத்தை எதிர்நோக்கக்கூடிய இல்லாமலாக்கக்கூடிய வழிவகைகளை நானும் நீங்களும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இலேசாக எடுத்துவிட முடியாது. இது ஒரு கேன்சராக மாறி இருக்கிறது, ஒரு புற்றுநோயாக மாறி இருக்கிறது, நம்மை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை உருவாக இருக்கிறது. இவைகளை களைய வேண்டிய ஒரு தேவை, மிகப்பெரிய ஒரு தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சந்ததிகள் முஸ்லிம் உம்மா இந்த நாட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த விடயங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம், களைய வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பானவர்களே, நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துடைய பிரதி பலன்கள் ஒவ்வொரு நாளும் நாட்டில் ஒவ்வொரு இடத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நீங்க போலீஸ்க்கு சொல்லலண்டால் இது 100 ரூபாவுடைய பிரச்சனை, நான் இதை சொல்லி 1000 ரூபாயுடைய பிரச்சனையாக மாற்றுவதற்கு நான் விரும்புவது கிடையாது, நான் இப்படி உற்றுடுறேன் என்று மறைக்க எத்தனையோ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது தொடரக்கூடாது. இது தொடர்வதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாட்டில் இருக்கிறது. என்ன செய்யலாம்? இதுக்குரிய தீர்வு என்ன? அன்பானவர்களே, இதற்குரிய தீர்வை இஸ்லாம் நமக்கு அழகாக காட்டியிருக்கிறது. இதற்குரிய தீர்வை இஸ்லாம் அழகாக காட்டியிருக்கிறது. அதில் முதலாவது மிக பிரதானமானது, அல்லாஹுடைய நம்பிக்கை அலமாக இருக்கணும். என்ன நடக்கலாம், என்ன பிரச்சனை நடக்கலாம், எத்துணை கொலைகள் உலகத்தில் நிகழலாம், அன்பானவர்களை எது நடந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உறுதியான உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கணும். பலங்கினப்பட்டு போயிடக்கூடாது, கோலைகளாக ஆகிடக்கூடாது. அன்பானவர்களே, ஒரு கொலை, இரண்டு கொலை, ஒரு கடை, இரண்டு கடை, 100 கடையாக இருக்கலாம், மனமுடைந்து கோலையாகவோ அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரரோ இல்லாமல் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்த உண்மையான முஃமினாக இருக்கணும். அல்லாஹ் உதவி இருக்கதே, அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்கணும். அநேகமான வியாபாரிகள் சொல்கிறார்கள், இது போல இந்த நாட்டை நான் வியாபாரம் செய்ய மாட்டேன், நான் போக போகிறேன். இல்லை அன்பானவர்களே, நாம் விட்டுக் கொடுப்பதற்கு கோலைகள் அல்ல, நாம் முட்டோடுவதற்கு இந்த நாட்டில் யாரும் புதிதாக வந்தவர்கள் அல்ல, சரித்திரத்துடையவர்கள். இந்த நாட்டில் நாம் நாட்டை விட்டு போக முடியாது. இந்த நாட்டில் வாழ்வோம், சுதந்திரத்தோடு வாழ்வோம், உரிமையோடு வாழ்வோம், கோலையாக வாழ மாட்டோம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். இரண்டாவது, அன்பானவர்களே, நம்முடைய குணங்களை காட்டுவோம். அழகான குணத்தின் மூலமாக இந்த வரக்கூடிய எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு சொல்லுவோம், தெளிவு கொடுப்போம். முதலில் நாம் தெளிவடைவோம், இரண்டாவது தெளிவு கொடுப்போம். எனக்கே தெளிவு சொல்ல முடியலண்டா, தெளிவில்லை என்றால் பிறருக்கு நான் இப்படி தெளிவுபடுத்துவது? இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்துடைய திருமணத்தை பற்றி, மாடறுப்பை பற்றி, பள்ளி வாயில்களை பற்றி, மதரசாக்களை பற்றி, மக்காத்திபுகளை பற்றி, உலமாக்களை பற்றி, இஸ்லாமிய ஆடைகளை பற்றி அழகான தெளிவை நாம் அடைந்து கொள்வோம். உலமாக்களை அணுகுவோம், துறை சார்ந்தவர்களை அணுகுவோம், தெளிவு பெற்றுக் கொள்வோம், நம்முடைய நண்பருக்கு சொல்லிக் கொடுப்போம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய அழகான குணங்கள், அழகான செயல்பாடுகள் இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை அணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு சில வழிகாட்டல்களை சொல்லி நான் ஹுத்பாவை முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு தீனி போடக்கூடிய ஒரு பிரதானமான விடயம்தான், அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில விடயங்கள், வைத்தறிச்சல் என்று சொல்வோம், நம்முடைய சில செயல்பாடுகளை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், கால் புணர்ச்சி உண்டாகிறது. எப்படியான காரியம்? நம்முடைய திருமணங்கள் மிக ஆடம்பரமாக, மிக ஆடம்பரமாக, தாம்பிகமான முறையில் நம்முடைய திருமணங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுகிறார்கள். திருமணங்களை அழகாக சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அழகான முறையில் சின்ன அமைப்பில் நம்முடைய திருமணங்களை செய்வோம். பள்ளி வாயில் எடுத்துக்கொண்டால் தேவைக்கு ஏற்ற பள்ளி வாயில்களை அமைத்துக் கொள்வோம். வெளி தோற்றத்தை மிக விசாலமாக கண்கவர் தோற்றத்தில் ஆக்குவதன் மூலமாக பள்ளியுடைய அந்தஸ்தில் உயர்வு உண்டாகிட மாட்டாது. பள்ளி வாயில்களாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், கண் கவர்ச்சியான பொறாமை ஏற்படக்கூடிய அமைப்பில் நம்முடைய வீடுகள் அல்லாமல் தேவைக்கு ஏற்ற விசாலமான வீடுகளை தாராளம் அமைத்துக் கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி ஏசுறாங்களோ அவர்களுக்கு ரிப்பீட், அவர்களுக்கு ஏசாமல் இஸ்லாத்துடைய அழகான தெளிவை அவர்களுக்கு நாம் அழகா சொல்லுவோம். பொதுவான இடங்களில் பயணம் செய்யக்கூடிய நாம் பொது அதவை பேணுவோம். பொது அது பண்பானவர்களே, பொது வாகனங்களில் அது பஸ்ஸாக இருக்கலாம், அது ட்ரெயினாக இருக்கலாம், ஒரு கால் வந்தால் அது ஆன்சர் பண்ணக்கூடிய நேரம், அது நமக்கு வந்த கால் அழகாக அமைதியாக பேசணும் என்ற உணர்வு இருக்கணும். நாம் பேசுகிறோம், பத்து பேர் நூறு பேர் இருக்கிறது, வந்த கால் எனக்கு தான், அது ரிங் டோனாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய சத்தத்துடைய அளவாக இருக்கலாம், முழு அந்த சபையையும் அதிர வைக்கக்கூடிய அமைப்பில் நாம் நடந்து கொள்வது கிடையாது. பொதுவான இடங்களுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், பொதுவான இடங்களுக்கு போனால் வரிசை இருந்தால் வரிசையில் நிற்போம். முந்தி எடுத்துக் கொண்டு எதுவும் கொடுத்து அவசரமாக தேவைகளை முடிக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. பொறுமையாக இருந்து வரிசையின்படி நாம் செல்வோம். முஸ்லிம்கள் என்றால் இன்று இப்படிதான் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய வீட்டு ஒளிபெருக்கியா இருக்கலாம், நோம்பு காலம் வருகிறது, சஹர் நேரத்தில் நம்முடைய ஒளிபெருக்கியின் சத்தத்தை கூட்டி வைத்து இன்னொருடைய தூக்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்முடைய ஒளிபெருக்கியுடைய சத்தம், நம்முடைய வானுடைய சத்தம், வீட்டு நிகழ்ச்சியுடைய சத்தங்களை ரொம்ப ஒழுக்கத்துக்குரியதாக, போதுமான அமைப்புக்குரியதாக ஆக்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, குறிப்பாக வாலிபர்களே, ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். முழு உலகத்திலும் சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. சிரியாவாக இருக்கலாம், யமனாக இருக்கலாம், பர்மாவாக இருக்கலாம், கொலை செய்யப்பட்ட காட்சிகள், விமான தாக்குதலுடைய காட்சிகள், முஸ்லிமுடைய சடலங்கள் சிதறி இருக்கக்கூடிய காட்சிகள், இந்தியாவில் யாரோ அடிக்கக்கூடிய ஒரு காட்சி, இவைகளை நாம் சோசியல் மீடியாக்களில் வாட்ஸ்அப்பின் மூலமாக பேஸ்புக்கின் மூலமாக பரத்துவதை முற்றிலுமாக தடை செய்து கொள்வோம். நாமே சொல்கிறோம், எனக்கு வந்து நீ அடி, இதோ பார் இன்னொரு நாட்டில் முஸ்லீம்கள் இப்படித்தான் அடிக்கிறான் என்ற தைரியத்தை நாமே பரத்தி ஒரு தைரியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். நாம் ஒரு அனுதாபத்தில் கொடுக்கிறோம், பாருங்களே முஸ்லீம்களுக்கு இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது என்று பல குரூப்புகளில் நாம் அதை போடுகிறோம். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் அது போய் சேர்கிறது. யோசிக்கிறாங்க, அங்க செய்யலுண்டால் ஏன் இங்க செய்ய முடியாது என்ற தைரியத்தை நாமவே கொடுக்கிறோம். எந்த ஒரு வீடியோயும் தயவு செய்து எந்த ஒரு குரூப்பிலையும் பகர வேண்டாம், எந்த ஒரு ஊடகத்திலும் பதிவு செய்ய வேண்டாம். அன்பானவர்களே, அந்த இடத்தில் நடந்த பிரச்சனையை அப்படியே மூடிவிடுவோம். இந்த ஊரில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது ஊரில் உள்ளவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம், அதை வீடியோ எடுத்து அதை படம் எடுத்து அடுத்த மறுக்கணம் ஒரு உலகத்துக்கு அனுப்பி இந்த ஊரில் பிரச்சனையாம் என்ற பதட்டத்தை நாமே உருவாக்குகிறோம். சிலருக்கு ஒரு ஆசை, நான் நியூஸ்ல முந்தி கொடுக்கணும். அன்பானவர்களே, நியூஸை கொடுக்கிறோம் அல்ல, ஃபித்னாவை கொடுக்கிறோம். பல உள்ளங்களை பதட்டமடைய செய்கிறோம். தயவு செய்து கேட்கிறோம், அல்லாஹுக்காக எந்த ஒரு மீடியாவிலும் உங்கள் சமூக வலைதளங்களில் மீடியாக்களை அசிங்கமான அல்லது முஸ்லீம்களை தாக்கக்கூடிய காட்சிகளை நாம் பதிவு செய்யாமல் இருப்போம். அன்பானவர்களே, எது தேவையோ தேவைக்கு ஏற்ற முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மார்க்கம் சொன்ன மார்க்கம் சலஹா வழிகாட்டிய விடயங்களில் ஈடுபடுவோம். நாளையிலிருந்து அவருடைய பிறநாள் தினங்கள், அதுக்கு பின்னால் பல நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறதோ உலமாக்களை அணுகி வழிகாட்டலை பெற்று நம்முடைய செயல்பாடுகளை செய்வோம். நாட்டு பற்றுக்குரிய இடங்கள், அது நாட்டுடைய சுதந்திர தினமாக இருக்கலாம், பொதுவான நிகழ்ச்சி திட்டமாக இருக்கலாம், பாடசாலை அபிவிருத்தி, ஹாஸ்பிட்டலுடைய டெவலப்மெண்ட், இது போன்ற நாட்டுடைய பொதுவான வேலை திட்டமாக இருந்தால் நாம் பங்கு கொள்வோம். அதில் நாம் பின்னடைவது கிடையாது. அன்பானவர்களே, மாற்று மத சகோதரர்களோடு கலந்து நடக்கலாம், கரைந்து நடக்க முடியாது. கலந்து கரைந்து போய் வித்தியாசம் இல்லாமல் சகஜீவன சகவாழ்வு என்ற பெயர், இந்த சகவாழ்வு என்ற பெயர் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. வாங்கல நாங்கள ஒன்றுதான் என்று சொல்லி மார்க்கம் சொல்லாத விடயங்களையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, நாம் முஸ்லிம்கள், எமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. நமக்கு ஷிர்க் செய்ய முடியாது, குஃப்ர் செய்ய முடியாது. நமக்கென்ற ஒளிமுறையை பேணி நாம் அவர்களோடு கலந்து அழகான முறையில் சொல்லிக் கொடுப்போம். இதுவரை ஒரு பெரிய குறை இருக்கிறது, இஸ்லாத்துடைய கூடும் கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ், இது கூடும் இது கூடாது என்ற விடயத்தை என்னுடைய 10 வருட காலமாக டிரைவருக்கு கூட நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய சொல்லிக் கொடுத்தது கிடையாது. என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. இந்த அறிவு கிடையாதன் காரணமாகத்தான் இப்படியான பிரச்சாரங்கள் வரக்கூடிய நேரம் உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள், சொல்வது சரிதான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அமைப்பில் அன்பானவர்களே, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம், ஒரு சிக்கலான ஒரு காலத்தில் இருக்கிறோம். முஸ்லிமுடைய எதிர்ப்பு பிரச்சாரம் மலிந்திருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். முஸ்லிம்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதற்குரிய தீர்வை நாம் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறோம். அவைகளை செயல்படுத்துவதற்குரிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லோரும் பள்ளிவாயில் நிர்வாகிகள், உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், வாய்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு நாம் கவுண்டர் பண்ணினால்தான் நம்முடைய எதிர்கால சமுதாயம் இஸ்லாம் என்ற வகையில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். அப்படி என்றால் இது அவருடைய வேலை. ஏதோ நடந்தால் அவருக்கு ஏசுவதோ, நிறுவனத்துக்கு ஏசுவதோ, இன்னாருக்கு ஏசுவதோ, குறை சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கி போவது அது ஒரு முஸ்லிமுடைய அழகான ஒரு பண்பாக இருக்காது. நம்முடைய ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஊருடைய நலனுக்காக பாடுபடுவதில் எந்த வித்தியாசமும் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை சொல்லி அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து பாதுகாத்தருவானாக. யா அல்லாஹ், நாட்டு நிலைமைகளை சீராக்கியருவாயாக. எல்லா முஸ்லிம்களுக்கு எதிரான அனைத்து பிரச்சனைகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தருவாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. பள்ளிவாயல்களை, மதாரிஸ்களை, மக்காச்சிப்புகளை நீ பாதுகாத்தருவாயாக. முஸ்லிமுடைய வியாபாரங்கள் நீ பாதுகாத்தருவாயாக. முஸ்லிம் ஆண்கள் பெண்களுடைய மானங்கள் நீ பாதுகாத்தருவாயாக. முஸ்லிம்களை நிம்மதியாக நீ வாழக்கூடிய ஒரு சூழலை இலங்கையிலும் முழு நாட்டிலும் நீ ஏற்படுத்துவாயாக. அன் அல்ஹம்துலில்லாஹி.